அந்த ஒற்றியூர் பெருமானுடைய அற்புதமான ஒரு நிலை. திருவொற்றியூர் என்பதாக சொல்லுகின்ற போது பல செய்திகள் திருவொற்றியூரை ஒட்டி அமைந்திருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு குறிப்பு திருவொற்றியூர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, திருவொற்றியூரிலே பல அருளாளர்கள் வந்து வழிபட்ட தன்மை. திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூர் வழிபாடு, திருநாவுக்கரச பெருமானுடைய திருவொற்றியூர் வழிபாடு, சுந்தர பெருமானுடைய ஒரு தனி அனுபவ வழிபாடு, மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்தை கொண்டு வள்ளல் பெருமான் செய்த வழிபாடு. திருவொற்றியூரிலே வள்ளல் பெருமான் அந்த திருவாசகத்தை அந்த புற்றிடம் கொண்டாராக விளங்கக்கூடிய பெருமானிடத்திலேயும், தியாகராஜ பெருமானுடைய சன்னதியிலேயும் இருந்து கொண்டு நம்முடைய வள்ளல் பெருமான் திருவாசகத்தை உருகி உருகி அந்த இடத்திலே அருளி செய்ததாக மணி திருநாவுக்கரசு தன்னுடைய அந்த மணிவாசக பெருமானுடைய வாழ்க்கை குறிப்பிலே ராமலிங்க சுவாமிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எந்த பாடலை அவர் எண்ணி எண்ணி வியந்திருப்பார் என்பதாக சொல்லுகின்றார். அதுதான் இந்த இடத்துல சிறப்பு. எந்த பாடலை கொண்டு தியாகராஜ பெருமானுடைய சன்னதியிலே இருந்து கொண்டு வள்ளல் பெருமான் நாள்தோறும் கதறி கதறி உருகி அழுதுகின்ற அந்த பாடலாக அமைகின்ற அந்த அற்புதமான ஒற்றியின் சன்னதியிலே வள்ளல் பெருமான் வழிபட்ட அந்த தன்மையை சொல்லுகின்ற பொழுது வாழாப்பத்து முதல் பாடலாக அமைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பாடலை ஒற்றியூர் வழிபாடாக, மணிவாசக பெருமான் வழிபாடாக அமைத்து வள்ளல் பெருமான் வழியாக நாம் அது பெருமானை வழிபடுகின்ற ஒரு தன்மை. மணிவாசக பெருமானுடைய பாடலையும் நாவுக்கரச பெருமானுடைய பாடல்களையும் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல்களையும் கொண்டு அந்த பெருமானை வழிபடுகின்ற அந்த சிறப்பு ஒரு வழிபாடு வள்ளல் பெருமானுக்கே உரிய சிறப்பான வழிபாடு. அப்படி மணிவாசக பெருமானுடைய இந்த பாடலை ஒற்றியூர் பெருமானுடைய சந்நிதியிலே இருந்து கொண்டு அமைக்கின்ற பொழுது ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளிலை ஆனால் என்பதாக சொல்லுகின்ற அந்த வரிதான் ஆழமான ஒரு வரியாக இறைவனுக்கும் தனக்கும் அந்த தொடர்பினை இழுத்து கொண்டு நீ என்னை வருக என்று அருள் புரிய வேண்டும் என்பதாக சொல்லி முறையிடுகின்ற தன்மையிலே தியாகராஜ பெருமானுடைய சன்னிதியிலே வள்ளல் பெருமான் கதறி கதறி அழுது தொழுது அமைத்த அந்த பாடல் என்பதாக மிக முக்கியமாக வள்ளல் பெருமானுடைய ஒற்றையூர் வழிபாட்டிலே இது ஒரு மிக முக்கிய குறிப்பாக நம்முடைய அந்த ஞான வாழ்க்கையை குறிக்கின்ற பொழுது அமைக்கின்றார்கள். அப்படி இந்த ஒற்றையூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலம், இந்த தலத்தை பற்றி சில குறிப்புகள் வள்ளல் பெருமானை ஒற்றி சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த ஒற்றியம் பெருமான் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமான் புற்று வடிவிலே இருக்கக்கூடிய பெருமான், புற்றிடம் கொண்டானாக இருக்கக்கூடிய பெருமான் திருவொற்றியூர் பெருமான். இந்த புற்றினுடைய தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இது எப்பொழுதும் கவசத்தை போட்டு மூடியிருக்கக்கூடிய தன்மை. எப்பொழுது இந்த கவசமானது திறந்து முழுமையான அந்த வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பதாக சொன்னால், அது கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த நாள் தொடங்கி 3 நாட்கள் இந்த கவசத்தை நீக்கி முழு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த புற்றிடம் பெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு தினங்களாக அமைத்திருக்கின்றனர். அப்படி ஒற்றியூர் பெருமானுடைய அந்த சிறப்பான ஒரு புற்றிடம் கொண்டாராக இருக்கக்கூடிய அந்த மூல பெருமான் கார்த்திகை பௌர்ணமி என்று முழுமையான அந்த காட்சியை அருள் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த ஒற்றியூரினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், இது நந்தி வழிபட்ட தலமாக அமைந்திருந்தது என்பதாக மிக முக்கியமான ஒரு குறிப்பாக அமைக்கின்றார் வள்ளல் பெருமான். நந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் இங்கே இருந்து வடக்கு நோக்கி, அந்த ஒற்றியூரிடத்திலே இருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலமாக அமைந்திருக்கிறது. அங்க நந்தியம்பெருமானுடைய வழிபாட்டு தலமாக நந்தி திருவொற்றியூரிலே வழிபட்ட அந்த தலமாக அமைந்திருக்கின்ற ஒரு குறிப்பு. நந்தீஸ்வரர் ஆலயத்தை ஒட்டி ஒரு ஓடையானது ஓடியிருக்கிறது. அப்ப அதற்கு நந்தி ஆசிரமம் என்று அந்த கோயிலுக்கும், நந்தி ஓடை என்று சொல்லி அந்த ஓடை, அந்த ஆறு, சில சிறிய குறுகிய ஒரு ஆறானது ஓடியிருக்கு. வள்ளல் பெருமான் தன்னுடைய அந்த பல நாட்கள் நந்தியம்பெருமான் அந்த நந்தீஸ்வரரை வழிபட்டு அந்த ஓடை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையிலே அங்கே இருந்து கொண்டு பல நாட்கள் கழித்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே திருவொற்றியூருக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை. அங்கே இருந்து அப்படியே அந்த கரையோரமாக வந்தால் பட்டினத்தாருடைய அற்புதமான அந்த சமாதி, பட்டினத்தாருடைய சமாதியாக திருக்கோயிலானது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது. அப்படி பெருமான் திருவொற்றியூரிலே வழிபட்டு நந்தீஸ்வரர், அப்புறம் பட்டினத்தார் அந்த கோயில் வழிபட்டு அந்த இடத்திலே ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, ஒரு முதுமையான ஒரு பெண்ணானவள், வயதான ஒரு மூதாட்டி வள்ளல் பெருமான் அருகிலே வருகின்ற பொழுது அந்த மணலை எடுத்து கையில கொடுத்தார். பட்டினத்தார் சுவாமியுடைய அந்த திருக்கோயில் கரையிலே அந்த மணலை எடுத்து கையிலே கொடுத்தார். அந்த அம்மா கையை மூடிக்கொண்டு அப்படி திறக்கின்ற பொழுது அத்துணை மணல்களும் சிவலிங்கங்களாக மாறியது. மணல் என்பது திருநீராக, மணலெல்லாம் திருநீர் என்பதாக அமைக்கின்ற ஒரு நிலையிலே இருந்து மணலெல்லாம் சிவலிங்கமாக மாற்றி அமைத்த ஒரு தன்மை திருவொற்றியூருடைய அற்புதமான அந்த பட்டினத்தார் சுவாமியுடைய சமாதியிலே அமைந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. ஒரு நாள் வள்ளல் பெருமான் திருவொற்றியூரை நோக்கி சோமு செட்டியார், வேலாயுத முதலியார் இவர்களோடு வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ரொம்ப தூரத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறார். திருவொற்றியூரை நோக்கி வருகின்ற பொழுது விட அடாத மழை, இந்த மழை பிடித்த உடனே இவங்க என்ன பண்றது தெரியாம அவர்களும் வந்தபொழுது வள்ளல் பெருமான் ஒரு குறுக்கு வழியை காட்டினார். அப்படி குறுக்கு வழியில போய் ஒற்றையூருக்கு ஒரு கன நேரத்துல போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போக வேண்டிய அந்த வழியானது ஒரு 2 நிமிடங்களிலே பெருமான் அவர்களை அழைத்து சென்றாராம். அப்படி ஒரு குறுக்கு வழி இதுவரையிலும் இருந்ததாகவே இல்லை. வள்ளல் பெருமானுக்காகவே அந்த வழியை அவர் காட்டி அற்புதமான அந்த செயலை செய்தார் என்பதாக, ஒற்றியூரிலே வள்ளல் பெருமான் அந்த ஞான வாழ்க்கை 12 வயதிலே தொடங்கியது. ஞான வாழ்க்கை தொடங்கிய இடமாக அமைந்திருந்தது இந்த ஒற்றியூர் வாழ்க்கை. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன என்பதாக சொன்னால், ஒற்றியூரினுடைய ஞான வாழ்க்கை தொடங்கியது முதல் அது முடிவடைந்தது தில்லையிலே முடிவடைந்தது. ஒற்றியூரினுடைய ஞான வாழ்க்கை தொடங்கியது இங்கே, அதனுடைய நிறைவு அனுபவ நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது தில்லையிலே முடிவடைந்தது. அப்படி இங்கே தொடங்கி பூர்வ ஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே முடிவடைந்த அந்த ஞான வாழ்க்கை தொடங்கிய இடம் ஒற்றியூர். ஆக 12 வயதிலே தன்னுடைய ஞான வாழ்க்கையை, முழுமையான அந்த ஞான வாழ்க்கை தொடங்கிய இடம் திருவொற்றியூர் என்பது வள்ளல் பெருமானுடைய அமைப்பாக கொண்டு திருவொற்றியூரிலே நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய அந்த அற்புதமான அந்த பதிகத்திற்கு முதலாக ஒரு அற்புத குறிப்பு திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே திருவொற்றியூர் வழிபாட்டிலே மிக அற்புதமாக ஞான சம்பந்த பெருமான் ஒற்றியம் பெருமானை குறிக்கின்ற ஒரு அற்புத சொல் ஒன்று இருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரே ஒரு பதிகம் தான் ஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூரிலே அருளி செய்திருக்கிறார். அதிலே எட்டாவது பாடல். என்பதாக ஒற்றியம் பெருமானை அழைத்து அற்புதமாக அருளி செய்த அந்த திருப்பாடல், இதை நாம் ஆதாரமாக கொண்டு நாம் நாவுக்கரச பெருமானிடத்திலே அந்த பதிகத்தை நாம் நாட வேண்டும். திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலமானது ஒரு ஞான வாழ்க்கை தொடங்கிய தலம் வள்ளல் பெருமானுக்கு. அப்படி திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய மணல் சிவலிங்கமாக காட்சியளித்த தன்மை, அப்படி திருவொற்றியூரினுடைய வழிபாடானது தில்லை வழிபாடாக முடிந்த ஒரு நிலை, ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்ற அந்த திருவொற்றியூர். ஏற்கனவே சுந்தர பெருமான் திருவொற்றியூரை தூரத்திலே இருந்து பார்த்து இதுதான் திருவொற்றியூர் என்பதாக காட்டுகின்ற தன்மையோடு நாம் பார்த்தோம். பாட்டும் பாடி பரவி திரிவார், ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில், காட்டும் களமும் திமிழும் கரைக்கே ஒட்டும் திரைவாய் ஒற்றியூர் என்பதாக காட்டிய அந்த நிலையிலே இருந்து நாம் ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்ற அந்த திருவொற்றியூர் காட்சி பாடல் 8, பெற்றியார் பித்தனொப்பான் என்று சொல்லக்கூடிய பாடல். அவனுடைய தன்மை வெற்றி என்ன என்பதாக சொன்னால், வெற்றியார் பித்தன் ஒப்பான், இதுதான் அவனுடைய தன்மை. மிக அற்புதமாக ஒற்றியூர் பெருமான் எப்படிப்பட்டவன் சொன்னா, வேண்டாம் வேண்டாம் நீ ஒதுக்கி தள்ளினாலும் வீட்டு வாசல் நின்னுகிட்டு பிச்சை கேட்டு வாங்கிட்டு தான் போவேன்னு நிக்கிறாயா? இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இவன் ஒரு பித்தன், போட மாட்டேன் பிச்சை போட மாட்டேன் பலி இட மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சாலும் இல்ல இல்ல நீ போடலன்னா நான் ஒண்ணும் விடமாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட பிச்சையை வாங்காம நான் போறதில்ல, நானா நீயா பாத்துடலான் என்பதாக சொல்லி அங்கே வழியே இருந்து அந்த பிச்சையை கேட்கின்ற அந்த தன்மையை பெற்றியார் பித்தன் ஒப்பான் என்பதாக சொல்லுகின்றார். அங்கே மணிவாசக பெருமான் திரு அம்மானையிலே சொல்லுகின்றார், பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் என்பதாக சொல்லுகின்றார். என்ன தன்மை உடையவன் இவன் என்பதாக சொன்னால், மணிவாசக பெருமான் சொல்றார், இவன் பித்தன், எந்த வேணா எந்த நேரத்துல வேணா எதை வேணா செய்யலாம், இவன் என்ன செய்வான் யாருக்கு தெரியும் என்பதாக சொல்லி, இன்ன தன்மை என்று அறிய உண்டா எம்மானை, யாரு? சுந்தர பெருமான் சொல்லுகின்றார். அப்படி தன்மையை அறிய உண்ணாத தன்மையை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனை பித்தன் என்பதாக சொல்லி ஒற்றியூரிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் பலியிட வருகின்ற அந்த இடத்திலே அவன் அந்த பிச்சையை வாங்கி செல்லுகின்ற, அறியாமையாகிய பிச்சையை வாங்கி செல்லுகின்ற அந்த தன்மையை பெற்றியால் பித்தனொப்பான் பெருமான் கருமான் உரிதோல் சுற்றியான் சுத்தி சூளம் சுடர் கண்ணுதல் மேல் விளங்க தெற்றியார் சுற்று அரக்கன் உடலை செழு மாழ்வரை கீழ் ஒற்றியான் முற்றுமாழ்வான் உறையுமிடம் ஒற்றியூர் என்பதாக சொல்லி அந்த ஒற்றியூர் பெருமானுடைய தன்மையை பித்தனொப்பான் என்பதாக காட்டுகின்றார். இப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் வழிபட்ட தன்மை
இருந்தென்னை ஆண்டு கொள் வெற்றி கொள் ஒற்றி வை என்ற ஒற்றி வைத்தவர் ஆண்டு கொள்கின்ற
ஒத்தி வைக்கிறவர்கள் ஆண்டு கொண்டுகின்ற அந்த தன்மை. அப்படி சுந்தர பெருமான் ஒற்றி வழிபாடுன்னு சொன்னால் அது ஒரு தனி அனுபவமாக அமைகின்றது. அப்படி ஞான வாழ்க்கை என்பதாக ஞானத்தை அருள் செய்பவராக விளங்குபவர் ஒற்றியூர் பெருமான். கருணாமம் தவிர்க்கின்ற பெருமான். ஒற்றியூர் வழிபாடு தில்லை அனுபவமாக அமையும். இப்படிப்பட்ட இந்த ஒற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் பெற்றியார் பித்தனொப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமானை நாவுக்கரச பெருமான் எழுதா மறையளித்த எழுத்தறியும் பெருமானை என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றியூர் பெருமானை வழிபட்டு வண்டோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகத்தை எடுத்து அந்த இடத்திலே வைக்கிறார். இந்த திருத்தாண்டகம் அகப்பொருள் துறையிலே அமைந்தது. இந்த திருத்தாண்டகம் வண்டோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தாண்டகம், இந்த தலைவியாக இருக்கக்கூடிய அவள் தலைவனை பிரிந்த தன்மை. பக்கம் 455 மிக மிக முக்கியமாக நாவுக்கரச பெருமானுடைய பதிகங்களிலே மிக முக்கியமான பதிகம் என்பதாக சொன்னால் இந்த திருப்பதிகம், இந்த திருத்தாண்டகம் மிக முக்கியமான திருத்தாண்டகம். ஏன் என்பதாக சொன்னால் இந்த திருத்தாண்டகத்தின் வழியாக இறைவனுடைய பல அனுபவ செய்திகளை நம்முடைய நாவுக்கரச பெருமான் மிக அற்புதமாக வைக்கின்ற ஒரு தன்மை. அகப்பொருள் துறையிலே தலைவி தன்னுடைய தலைவனை பிரிந்த நிலை, பிரிந்திருக்கக்கூடிய தலைவியானவள் அந்த தலைவனை தன்னுடைய கனவிலே பார்க்கின்றார். கனவிலே பார்த்ததனுடைய அந்த அற்புதத்தை அந்த அனுபவத்தை அவள் மகிழ்கின்ற பொழுது அந்த கனவானது கலைந்தது. கனவு கலைந்தவுடன் அப்படி அந்த கனவு போய்விட்டதே, உண்மையாகவே இல்லை கணவன், ஆனால் கனவிலே அவனை பார்த்து ரசிக்கின்ற அந்த நேரம் கூட என்னிடத்திலே சிறிது நேரத்திலே கலைந்து விட்டதே என்பதாக சொல்லி இறங்குகின்ற இரங்கல் என்று சொல்லக்கூடிய திணை நெய்தல், அந்த திணைக்கு நெய்தல் திணைக்குரிய குறிப்பாக வருவது இந்த இரங்கல் என்று சொல்லக்கூடிய தன்மை. அப்படி தலைவி தலைவனை பிரிந்த தன்மை என்பதாக ஒரு நிலை இருக்கின்ற பட்சத்திலே அந்த தலைவியானவள் தன்னுடைய தலைவனை கனவிலே கண்டு பிரிந்த தன்மை. இது மிக அற்புதமான ஒரு இரங்கல் குறிப்பு நாவுக்கரச பெருமானுடைய இந்த இரங்கல். தலைவனை விட்டு பிரிந்த தலைவி உண்மையிலேயே பிரிந்திருக்கிறாள், ஆனால் கனவிலே அவள் அவனை கண்டு பிரிந்த தன்மையும் உண்மையிலேயே பிரிந்த தன்மை இரண்டும் சேர்ந்து அவளை வருத்துகின்ற அந்த தன்மையாக இந்த திருப்பாடலிலே திருத்தாண்டகத்திலே சிறப்பாக அருளி செய்திருக்கிறார் என்பது இந்த திருத்தாண்டகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. அப்படி தலைவியாக இருக்கக்கூடிய அவள் கனவிலே அந்த தலைவனை பார்த்த செய்தியை சொல்லுகின்றதாக அமைக்கின்றார். எப்படி பார்த்தாள் தன்னுடைய தலைவனை, அந்த தலைவனுடைய காட்சி எப்படி இருந்தது என்பதை நாவுக்கரச பெருமான் மிக அற்புதமாக அமைக்கிறார். வண்டோங்கு செங்கமல கழுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடைமேல் மதியம் சூடி தின்தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கோர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நான் கனவகத்திற் கண்டேன் எந்தன் கடுபிணியும் சுடும் தொழிலும் கைவிட்டவே. மிக அற்புதமாக அமைக்கின்ற காட்சி. தலைவியினுடைய கனவினுடைய பயன் என்ன என்பதை இந்த ஒரு திருப்பாடலிலே நாவுக்கரச பெருமான் அமைப்பது மிக மிக ஆழமான கருத்தினை அமைக்கின்றது. தன்னுடைய தலைவனுடைய காட்சியை சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய காட்சி என்பதாக சொன்னால், அந்த முடி, அந்த முடியின் மேலே இருக்கக்கூடிய மூன்று மலர்கள். முதலிலே அவளுடைய கனவிலே அவன் காட்சி அளித்த போது முதலாக தெரிந்தது வண்டோங்கு செங்கமலம், அந்த தாமரை மலர் ஓங்குதல் என்பதாக சொல்லி உயர இருக்கின்ற நிலை. அந்த முடியானது ஏதோ கீழே ஒரு நம்முடைய நோக்குக்கு நேரான நோக்காக அவள் பார்க்கவில்லை. அந்த முடியை எப்படி பார்த்திருக்கிறாள் என்பதாக சொன்னால், ஓங்கி உலகளந்த அந்த நிலை, மிக உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற பெருமானாம். அதனாலே அந்த வண்டு ஓங்குதல் என்பதாக சொல்லுவதன் மூலமாக உயர பறக்கின்ற வண்டு. ஏன் உயர பறக்குது? அவருடைய தலைமுடியானது உயரத்திலே இருக்கிறது. அந்த உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பூவிலே செங்கமலத்திலே வண்டானது ரீங்காரம் செய்து கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறதா. இது முதல் காட்சி, வண்டு ஓங்கு செங்கமலம். அப்புறம் இன்னொரு பூ கழுநீர், இரண்டாவது பூ. மூணாவது ஊமத்தம், மத்தம். இந்த மூன்று பூக்களையும் முதலாக அந்த தலைவனுடைய அந்த தலையிலே சூடியிருக்கக்கூடிய மூன்று பூக்களை பார்ப்பதாக அமைக்கின்றார். வண்டோங்கு செங்கமலம் கழுநீர் மல்கும் மத மத்தம் சேர் சடைமே. அப்புறம் என்ன இருக்கு சடையில? மதியம் சூடி. அழகாக அந்த பிறை, அது அதுக்கப்புறம் அந்த பிறை தெரியும். மதியம் சூடி தின் தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று. அந்த பெருமானுடைய தோள்கள், முடியை பார்த்த அவள் இப்பொழுது தோளுக்கு வருகின்றார். ரொம்ப அற்புதமாக அமைக்கின்றார். முடி தெரிஞ்சது, அப்புறமா தோள். தோள் என்பதாக சொல்லுகின்ற போது தோளினுடைய தன்மை எதை குறிப்பது என்பதாக சொன்னால், தோள் என்பது வலிமையை குறிப்பது. தோள், என் தோள் என்பதாக சொல்லக்கூடிய அவனுக்கு ஆயிரம் தோள் என்பதாக விரித்து சொல்லுகின்ற பொழுது மிக்க வலிமை உடையவன் என்பதை ஆயிரம் தோள் அப்படின்னு சொல்றோம். ஆயிரம் தந்தங்கள் உடையது ஐராவதம். நம்முடைய பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஐராவனம் என்று சொல்லக்கூடியது ஈராயிரம் தந்தங்களை உடையது. ஆயிரம் தந்தங்கள்னு சொன்னா ஆயிரம் தந்தங்களுடைய அந்த யானை, எத்தனை ஆயிரம் தந்தங்களுக்கு எத்தனை யானை இருக்குமோ அத்தனை யானையினுடைய வலிமையை படைத்தது ஒரு ஐராவதம். ஈராயிரம் தந்தங்கள் என்பதாக சொல்லுகின்ற போது ஈராயிரம் தந்தங்கள் உடைய அந்த யானைகளுடைய வலிமையை படைத்தது அந்த யானை என்பதை குறிப்பதுதான் ஆயிரம் தந்தம் ஈராயிரம். இந்த பெருமானுடைய வலிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த தோளினுடைய தன்மை, தோள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வீசி 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 ஆடுகின்ற அந்த தன்மை, அந்த என் தோள்களை வீசி ஆடுகின்ற பொழுது அது ஆயிரம் தோளாக தெரிகின்றது. அந்த காட்சி அப்படி வீசி வேக வேகமாக சுழன்று சுழன்று ஆடுகின்ற பொழுது என் தோள்கள் தான் அந்த பெருமானுக்கு, அந்த என் தோள்களும் வீசி எட்டு திசைகளிலேயும் வீசி ஆடுகின்றார். எட்டு திசைகளும் சேர அந்த பெருமான் ஆடுகின்ற அந்த பிரம்மாண்டமான காட்சி, அப்படி ஆடுகின்ற பொழுது அந்த ஆயிரம் தோள்களாக அந்த காட்சி அற்புதமாக அந்த காட்சியானது இரண்டாவதாக தெரிகின்றது. திந்தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார். இது எந்த காட்சி, எந்த இடத்திலே பார்த்திருக்கிறார் என்பதாக சொன்னால், சிவ உலகத்திலே சிவலோகத்திலே அந்த நடனம் ஆடுகின்ற காட்சியாக அந்த காட்சி அடிவரையிலும் இப்பொழுது வந்து முடியிலே தொடங்கி நடம் என்று சொல்லக்கூடிய திருவடியிலே வந்து முடிக்கின்ற வரையிலும் இந்த கனவானது மேலே இருந்து அற்புதமாக முடியிலே அந்த மலர்கள், அந்த மதி, மதியை தொடங்கி அந்த தோள்கள், தோள்களை தொடங்கிய அந்த திருவடி என்பதாக சொல்லி அந்த முடியிலே தொடங்கி அடியிலே முடித்து அற்புதமாக அந்த கனவினை காணுகின்ற தன்மை. உண்டார் நஞ்சு உலகுப்போர் உறுதி வேண்டி. அந்த திருக்களத்தை பார்க்கின்ற பொழுது நீலகண்டமாக காட்சி அந்த கண்டம் கருத்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த கண்டத்தை பார்த்தால், பார்த்த உடனேயே அது எப்படி இருந்தது, நஞ்சு சாப்பிட்ட காரணத்தினாலே அது கருத்து இருந்தது. ஏன் கருத்தது? உண்டார் நஞ்சு உலகுக்கோர் உறுதி வேண்டி, இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திருநீல கண்டமானது காட்சியளிக்கிறது என்பதாக திருநீல கண்டத்தை காணுகின்ற காட்சி. ஒற்றியூர் மேய ஒளி வண்ணனார். இப்படி இருக்கக்கூடிய பெருமானை எந்த இடத்திலே பார்த்திருக்கிறாள் என்பதாக சொன்னால், அந்த புவியில் சிவலோகமாக விளங்குகின்ற ஒற்றியூர். சிவலோகனார் என்று சொல்லக்கூடிய சிவ உலகத்தை இங்கே கொண்டு வந்து புவியில் சிவலோகமாக விளங்குகின்ற ஒற்றியூரிலே இது அத்துணையும் நடக்கின்றது என்பதை அடுத்த கனவினுடைய காட்சியாக அமைத்து, ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் என்பதாக சொல்ல, இப்படியெல்லாம் பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு கேட்டா நான் கனவாக தீர்க்கண்டேன். அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த அகப்பொருளாக விளங்குகின்ற பெருமானை, இந்த உறுதி பொருளாக விளங்குகின்ற பெருமானை எங்கே பார்த்தேன் என்பதாக சொன்னால், நான் பார்த்தது எங்கே கண்டேன், கனவு அகத்திற்கண்டேன், எந்த கடும் பிணியும் சுடும் தொழிலும் கைவிட்டது. என்னுடைய பிணியும் சுடும் தொழிலாக விளங்குகின்ற அத்துணை நிலா தலைவனை பிரிந்த தலைவி, நிலாவினுடைய ஒளி அவள் மீது படுகின்ற பொழுது நிலாவினுடைய ஒளியானது தன்மை குளிர்ச்சிதான், ஆனால் அவளுக்கு அது சுடும். ஏன் என்பதாக சொன்னால் தலைவனை தலைவி பிரிந்து இருக்கின்ற நிலை, ஆனால் கனவிலே கண்ட காரணத்தினாலே நிலவினுடைய குளிர்ச்சியான அந்த தன்மையை அவர் உணர்கின்றாள். ஏன், கனவிலே அவள் கண்ட காரணத்தினாலே அந்த பிரிவு அவளை பாதிக்கவில்லை என்பதாக சொல்லி மிக அற்புதமாக, கண்டேன் கனவு அகத்தில் கண்டேன், எந்தன் கடும் பிணியும் சுடும் தொழிலும் கைவிட்டவே. இது நாவுக்கரச பெருமான் மிக அற்புதமாக அந்த தலைவி தன்னுடைய தலைவனை கனவிலே கண்ட காட்சியாக அமைக்கிறார். இதுல இன்னொரு மிக மிக ஆழமான ஒரு பொருளை சுவாமி வைக்கிறார்.
கழுநீர் செங்கல் நீர் ரெண்டும் ஒண்ணு,
கழுநீர் செங்கமலம்னு சொன்னதுனால செங்கல் நீர். கனவு அகத்திற் கண்டேன், எந்தன் கடுபினியும் சுடும் தொழிலும் கைவிட்டது. கனவினுடைய பயன் என்ன ஆயிற்று என்பதாக சொன்னால், கடும் பிணியும் சுடும் தொழிலும் இரண்டும் கைவிட்டதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலினுடைய ஒரு ஆழமான பொருளாக நம் நாவுக்கரச பெருமான் வைக்கிறார். கனவு காணுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாமும் கனவு காணும். இப்ப நாம் கனவு காணுகின்ற பொழுது நாம் ஒரு மலை மேல நடந்து போற மாதிரி இருக்கு. இப்ப நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாதையில கீழே பாதாளம் தொபகடின்னு விழுந்துடுறீங்க. ஐயோ அம்மான்னு கத்துவான் தூங்கிட்டு இருக்கும்போது, நான் கனவு காண்றானோ தெரியல, மேல இருந்து விழுந்துடுறான். பார்த்தா கடைசியில எங்க இருந்து
விழுந்துருப்பான்னா
கட்டில இருந்து. ஒருத்தர் பெரிய டீச்சட்டியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துற மாதிரி, அப்புறம் பார்த்தா மூஞ்சில எடுத்து அதை அடிச்ச உடனே ஐயோ தீயானது மேலே விழுகின்றதேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அம்மா தண்ணி எடுத்து ஊத்தி எந்திரா காலையில். கனவிலே காணுகின்ற காட்சிகள், கனவிலே காணுகின்ற காட்சிகள் உண்மையிலேயே இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஊறு விளைவிக்கின்றதா இல்லையா என்பதாக சொன்னால் நிச்சயமாக இல்லை இல்லையா. கனவு கனவுதான், நனவு நனவுதான். கனவிலே அப்பதான் சில பேர் சொல்லுவா, இப்படி நனவா இருக்கும் போது கிள்ளிப்பான், ஐயோ இது கனவுன்னு நினைச்சேன், உண்மையிலே தானா இது நனவுதானா அப்படின்னு. ஏன் என்பதாக சொன்னால், கனவிலே காணுகின்ற அத்துணையும் உடலையும் பாதிப்பதில்லை, உயிரையும் பாதிப்பதில்லை. ஆமா, கனவு பாதாளத்திலிருந்து விழுந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கை கால பிராக்சர் ஆயிரும். ஆச்சா இல்ல, ஆனால் கனவு காணுதல் என்பதாக சொல்லி நாவுக்கரச பெருமான் அமைக்கவில்லை, கனவு கண்டேன் என்பதாக சொல்லவில்லை, கனவு அகத்திற்கண்டேன்னு சொன்னார். இதுதான் நாவுக்கரச பெருமான் அமைக்கின்ற முக்கியமான ஒரு குறிப்பு, அண்டர்லைன், டு பி அண்டர்லைன். கனவு கண்டேன் என்பதாக, கனா கண்டேன் தோழி, கனா கண்டேன் தோழின்னு சொல்லி அடிச்சுட்டு போறதெல்லாம் மருள் வாக்கு. கனவு அகத்திற்கானதல் என்று சொல்லுவது அருள் வாக்கு. இதுதான் நாவுக்கரச பெருமானுடைய திருமுறை, ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்தினுடைய சிறப்பு, சைவத்தினுடைய சிறப்பு. சைவத்தினுடைய சிறப்பு, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு நிலைநாட்டுகின்ற அந்த தன்மையை எல்லாம் காணுகின்ற பொழுது இதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி அத்தனையே அன்பு. கனவு காணுதல் என்பதாக சொல்லவில்லை, கனவு அகத்திற்கானுதல் என்பதாக சொல்லுவதுதான் சிறப்பான நிலை. ஏன் என்பதாக சொன்னால், கனவு கண்டு, கனவு மட்டும் அவள் கண்டிருந்தால் கடும் பிணியும் சுடும் தொழிலும் நிச்சயமாக அவள் இடத்திலே இருந்திருக்கும். கடும் பிணியும் சுடும் தொழிலும் இந்த தலைவியினுடைய விடத்திலிருந்து நீங்கியதுன்னு சொல்லுகின்ற பொழுது, கடும் பிணி எது என்பதாக சொன்னால் இந்த பிறவி என்பதுதான் இந்த உயிருக்கு கடும் பிணி. சுடும் தொழில் என்பதாக சொன்னால் உயிருக்கு பிணி எது என்பதாக சொன்னால் இந்த பிறவி. உடலுக்கு பிணி என்பதாக சொன்னால் இந்த சுடுகாட்டில் வச்சு எரிக்கிறான் பாருங்க. அது கடும் பிணியும் சுடும் தொழிலும் உடலுக்கும் கேடு இல்லை, உயிருக்கும் கேடு இல்லை. ஒற்றியூர் பெருமானை கனவிலே காணவில்லை, கனவின் அகத்திலே கொண்டு அகக்கண்ணிலே அவனை கண்ட காரணத்தினாலே இந்த முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதுவே ஆனந்தம். முடிஞ்சுச்சா? கனவு அகத்தில் காணுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த முகத்தில் கண்கொண்டு நாம் காணுகின்ற கனவு அல்ல அது, அகத்தில் கண்கொண்டு காணுகின்ற காட்சியாக திருத்தாண்டவமாக விளங்கியதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய இந்த தன்மை. ஆகவே கனவு கண்டேன் என்பதாக சொல்லாமல் கனவு அகத்தின் வழியாக அகக்கண் வழியாக காணுகின்ற அந்த ஒளிவண்ணராக காணுகின்ற அந்த ஒற்றியம் பெருமானுடைய காட்சி கடும் பிணியையும் சுடும் தொழிலையும் இந்த உயிருக்கும் உடலுக்கும் கேடு விளைக்கின்ற இரண்டையும் நீக்கியது என்பதாக சொல்லுகின்ற முதல் பாடல் வாங்க முன்னுக்கு வாங்க. தனியா தனியா வரீங்க, நீங்க திருத்துருத்தியாவே இருக்கிற. கடும் பிணியும் சுடும் தொழிலும் கைவிட்ட தன்மை. ஆகவே இந்த திருப்பாடல் மிக மிக ஒரு முக்கியமான திருப்பாடல். நாவுக்கரச பெருமானுடைய அந்த திருத்தாண்டகத்திலே முதல் திருத்தாண்டகம், வண்டோங்கு செங்கமல கழுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடைமேல் மதியம் சூடி திந்தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கோர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நான் கனவு அகத்தில் கண்டேற்கு எந்த கடும் விணியும் சுடும் தொழிலும் கைவிட்டவே என்பதாக சொல்லிய இந்த முதல் பாடல். இரண்டாவது பாடல், ஆகத்தோர் பாம்பசைத்து வெள்ளேறு ஏறி அணி கங்கை செஞ்சடைமேல் ஆர்க்கச் சூடி பாகத்தோர் பெண்ணுடையார் ஆணுமாவார் பசுவேறி உழி தரும் எம் பரமயோகி காமத்தால் ஐங்கனையான் தன்னை வீழ கனலால் எரிவிழித்த கண்மூன்றினார் ஓமத்தால் நான்மறைகளோத ஓவா ஒளி திகழும் ஒற்றியூர் உரைகின்றாரே. எங்கே உரைகின்றார் இந்த பெருமான் என்பதாக சொன்னால் ஒற்றியூரிலே உரைகின்றவர் என்பதாக அமைக்கின்றார். அதுல சொல்றார் ஆகத்தோர் பாம்பு அசைத்து, எங்க உடல் முழுக்க ஊறுவது நாகம், நாகத்தை தன்னுடைய ஆபரணமாகவும் எல்லாம் அது நாகமாகத்தான் அமை கச்சு ஆபரணம் அதுவும் நாகம், கையில எது கட்டி இருந்தாலும் எந்த ஆபரணமாக இருந்தாலும் அது நாகமாக காட்சியளிப்பது பெருமானுடைய சிறப்பு. அப்படி இந்த பெருமான் வருகின்ற பொழுது செந்தமிழ் திறம் கேட்க வள்ளீரோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை வச்சுக்கிட்டு தான் அங்க விளையாடுறார். அப்படி பலியிட வருகின்ற பொழுதும் பாம்பு கூட தான் வர்றார். பாம்பை எடுத்துட்டு வந்து நின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பயப்படாம பிச்சை போடுவாங்க. பாம்போட வந்து அது புசு புசு அணி கங்கை செஞ்சடை மேல் ஆர்க்க சூடி இப்படி சூடி வருகின்ற பெருமான் பாகத்தோர் பெண்ணுடையார், பாகத்தோர் பெண்ணுடையார் இது அண்டர்லைன் பண்ணுங்க, பாகத்தோர் பெண்ணுடையார். அடுத்ததா சொல்றார் ஆணும் ஆவார் பசு ஏறி உழி தரும் எம் பரமயோகி. பரமயோகி என்பதாக சொல்லி பாகத்தோர் பெண்ணுடையார் என்பதாக சொல்லுகின்ற தன்மையை சொல்லி பரமயோகி என்று சொல்லக்கூடிய துறவிலே யோக நிலையிலே இருக்கக்கூடிய பெருமான் என்பதாக முன்னுக்கு பின் முரணாக அமைக்கின்ற தன்மை. ஒண்ணு துறவு கோலத்துல யோகியா இருக்கணும், இல்ல கல்யாணம் காட்சின்னு சொல்லி புள்ள குட்டியோட இருக்கணும், இது ரெண்டுதான் தன்மை. துறவு இல்லறம், இல்லறம் துறவு, இதால் ரெண்டுமே வச்சிருக்கு. பரம யோகியாகவும் இருக்கிறாரா? இங்க பாகத்தோர் பெண்ணும் ஒன்னு இல்ல ரெண்டு, பாகத்திலே ஒரு பெண் மேல கங்கையையும் சூடி இருக்கிறார், அங்க ஒரு பெண் இப்படி இருக்கிறார். இப்படி இருக்கின்ற அந்த இரண்டு நிலைகளை காட்டுகின்ற அந்த தன்மை மிக மிக முக்கியமான ஒரு தன்மை சைவத்தில். இதை இந்த தன்மையை மிக ஆழமாக வெளிப்படுத்தியவர் யார் என்பதாக சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் இந்த தன்மையை யோகியாகவும் இருக்கின்ற தன்மையாகவும் இல்லறத்திலே அந்த இருக்கின்ற அந்த தன்மை பாகம் பெண்ணுடையவராக இருக்கின்ற அந்த தன்மையையும் இரண்டையும் இணைத்து காட்டுகின்ற அந்த தன்மை ஞான முதல்வராக குரு முதல்வராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் தான் இந்த சைவத்திற்கு மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதை இரண்டு பதிகளை கொண்டு விளக்கியிருக்கிறார். எந்த இரண்டு பதிகள் என்பதாக சொன்னால் திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய பதியையும் திருவேள்விக்குடி என்று சொல்லக்கூடிய பதியையும் இரண்டையும் இணைச்சிருப்பார். திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் இந்த இரண்டு தலங்களையும் இணைத்து பாடுகின்ற அந்த அந்த பதியங்கள் எல்லாம் மிக ஆழமான பொருளுடையவை. அப்படி திருத்துருத்தியையும் திருவேள்விக்குடியையும் இணைக்கின்ற பொழுது திருத்துருத்தியில இருக்கக்கூடிய பெருமானை கேட்கிறார், துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய். அவர் தான் தைரியமா கேட்க முடியும், மகன் தான் அப்பாவை க்வெஸ்சன் பண்ண முடியும் இவ்வளவு இந்த மாதிரி லா பாயிண்டோட. ஏன் இப்படி, எதற்காக இப்படின்னு கேட்கறதுக்குரிய உரிமை யாருக்கு இருக்குன்னா மகனுக்கு அதிகமாக இருக்கு. அப்பா தப்பு செஞ்சா கேட்கறதுக்கு உரிமை மகனுக்கு உண்டு. அப்படி மகனுக்கு உரிய தன்மையில இருந்து பெருமான் இடத்துல கேட்கிறார், துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய். நீ துறவு கோலம் என்பதாக சொல்லி துறவு கோலத்துல இருந்துகிட்டு துறவு கோலத்துல இருக்கக்கூடிய இந்த துருத்தியில இருந்து கொண்டு இரவு தங்குகின்ற இடம் எதுன்னு கேக்குற. காலையில டியூட்டி திருத்துருத்தி, சாயந்தரம் அப்படி கருக்கல் ஆச்சுன்னு வச்சுங்க, விளக்கு ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆல் அப்ஸ்காண்ட், திருத்துருத்தியில இல்ல, நைஸா பின் வழியா கிளம்புறாரு. எங்க கிளம்புறாருன்னு பார்த்தா இந்த திருவேள்விக்குடி, அந்த திருவேள்விக்குடிக்கு போயிடுறாங்க. காலையிலிருந்து சாயந்தர வரையிலும் இந்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் திருத்துருத்தி. யோக நிலையில யோகியாக பரம யோகியாக இருக்கிறாராம். ஆனால் நைட்டு எங்கடா இவருக்கு டேரான்னு பாத்தீங்கன்னா திருவேள்விக்குடி. அங்க எப்படி இருக்கிறாருன்னா கல்யாண சுந்தரராக அந்த அம்மையோடு அமர்ந்து அற்புதமான அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறார். இப்படி திருத்துருத்தியிலே பகலும் இரவிலே திருவேள்விக்குடியிலும் இருக்கின்றாயே என்பதாக சொல்லி இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய ஒரு திருப்பதிகம் தான் திருத்துருத்தியையும் திருவேள்விக்குடியையும் இணைத்த அந்த பதிகம். பக்கம் 180 திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம். இது மிக அருமையான பதிகம். ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை, ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு வருகின்ற பொழுது இந்த பதிகத்திலே மிக முக்கியமான அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஆராய வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் இப்ப நாவுக்கரசு பெருமானிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், முக்கியமான அந்த இரண்டு பாடல்கள் நம்ம கணேஷ் இப்ப தேர்ந்தெடுத்து கொடுப்பாருங்கிற அதுல ரெண்டு பாடல்களை பாடி நாம் மீண்டும் ஒற்றியூருக்கு வருகின்றோம். திருத்துருத்தி திருவேள்விக்குடி இந்த பதிகத்தை பகல் பதிகம் என்பதாக சைவத்திலே குறிப்பிடுவார்கள். இதற்கு பகல் பதிகம், வள்ளல் பெருமானுக்கு அந்த ஒரு பகலில் அளித்தது எது, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறையின் மூலமாக ஒரு பகலில் எனக்கு அளித்தது என்பதாக சொல்லுகின்ற பொழுது பகல் பதிகம் இந்த திருப்பதியத்திலே இருந்து அவருக்கு அருள் செய்த நிலை, ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த நிலை என்பதாக வள்ளல் பெருமானுடைய வரலாற்று குறிப்பிலே இருக்கிறது. அப்படி இந்த திருப்பதிகமானது பகல் திருப்பதிகம் என்பது இன்னொரு சிறப்பு. இதுல இரண்டு இடத்திலே பெருமான் உரைகின்ற தன்மையை மிக அற்புதமாக சொல்லுகின்றார். ரெண்டு பாடல்,
ஓங்கி மேல் கூழி தரும் ஒலி புனர்கங்கை ஒரு சடை மேல்,
ஓங்கி மேல் ஒளி தரும் ஒளி புனர்கங்கை ஒரு சடை மேல்,
தாங்கினார்
தம்மடி
பரம யோகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரச பெருமான் இந்த திருத்தாண்டகத்திலே அருள் செய்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே பரம யோகி என்பதாக சொல்லியிருக்கிறார். எங்க? கோயில் திருப்பதியம். கோயில் திருப்பதியத்திலே மிக அற்புதமாக
சொல்லியிருக்கிறார்.
கோயில் கோயில்
கோயில் கோயில்
கோயில் தானே சொல்றீங்க?
இல்ல,
நாவுக்கரச பெருமான். நாவுக்கரச பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி. இந்த பரமயோகி என்று சொல்லுகின்ற அந்த நிலை, அதுலேயும் ஒரு அற்புதமான நயம் இருப்பார். நாவுக்கரசர் பதிகம் பக்கம் ஆறு அதுல சொல்ற, பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்பதாக சொல்லி முதல் பாடலிலே பரமயோகி பரமயோகி என்பதாக சொல்லி முதல் பாடல்ல சொல்லி ஒன்பதாவது பாடல்ல அவனை மாதோரு பாகனாக காண்கின்றார். நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே, மஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனே நீ, மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே அஞ்சொலால் காண நின்று அழக நீ ஆடுவாரே. அப்பா பரமயோகின்னு உன்னை பார்த்துட்டேன், ஆடல் காண்கின்ற தன்மையில அம்மா விட்டுட்டேனே, அவங்கெல்லாம் உன்னுடைய ஆடலை பார்த்து ரசிக்கின்ற தன்மைன்னு ஒன்பதாவது பாடல்ல அம்மையோடு காணுகின்ற காட்சியை அமைக்கின்றார். பரமயோகியாக கண்டு அவனை மாதொரு பாகனாக அம்மையோடு சேர்த்து காணுகின்ற காட்சியை கோயில் திருப்பதியத்திலேயும், யோகியாக கண்டு அம்மையோடு காணுகின்ற காட்சியை அந்த இடத்துல போகியாகவும் காணுகின்ற காட்சியாக மிக அற்புதமாக நாவுக்கரச பெருமான் இந்த இடத்திலே துறக்குமா சொல்லப்படாய் சாரி பாகத்தோர் பெண்ணுடையார் ஆணுமாவார் பசுவேறி உழிதரும் எம் பரமயோகி என்பதாக சொல்லி அந்த தன்மையை, இரண்டு தன்மை. பரமயோகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருவடியை எண்ணுகின்ற பொழுது திருவடியை மறவாது நினைக்கின்ற நிலை ஒன்று. திருவடியை மறவாது எண்ணுகின்ற நிலை முதல் நிலை, திருவடியை அடைந்து தூய்க்கின்ற நிலை இரண்டாவது நிலை. பரமயோகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவினுடைய தன்மை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்பது எப்பொழுதும் அந்த திருவடியை தான் மறவாது நிற்கின்ற நிலை என்பது தொடக்க நிலையாகவும், மனம் என்பது அதனோடு ஈடுபட்டிருந்து மனதை மட்டும் அந்த பெருமானிடத்திலே செலுத்துகின்ற தன்மை முதல் நிலையாகவும், மனம் மொழி மெய் என்று மூன்றையும் செலுத்துகின்ற பொழுது இந்த ஆன்மா அடைகின்ற இன்பத்தை இரண்டாவது நிலை. துருத்தியையும் வேள்விக்குடியையும் இணைத்தது யோகியாகவும் போகியாகவும் இருக்கின்ற தன்மை தொடக்கமும் முடிவும். அது தொடக்க நிலை, இது இறுதியான இன்ப நிலை. இன்ப நிலையை தூய்க்கின்ற ஆன்மா பாகமோர் பெண்ணாக இருக்கின்ற அந்த தன்மையிலே இந்த அருள் சக்தியாக இருந்து இந்த ஆன்மாவுக்கு அருள் புரிகின்ற அந்த முடிவான நிலையை அவன் வழங்குகின்ற தன்மையைத்தான் திருத்துருத்தியையும் திருவேள்விக்குடியையும் இணைத்ததனுடைய ஒரு ஆழமான பொருள் என்பதாக சொல்லி, பாகத்தோர் பெண்ணுடையார் ஆணுமாவார் பசுவேறி உழிதரும் எம் பரமயோகி. என்ன பண்ணார்? காமத்தால் ஐங்கனையான். யாரு? காமன். காமனை தன்னுடைய நெச்சிக்கண்ணினாலே அவர் எரித்த அந்த செய்தியை, காமத்தால் ஐங்கனையான் தன்னை வீழ கனலா எரி விழித்த கண் மூன்றினார் ஓமத்தால் நான்மறைகள் ஓத ஓதல் ஓவா ஒளி நிகழும் ஒற்றையூர் உரைகின்றார். அந்த ஒற்றையூர் என்று சொல்லக்கூடிய அந்த எப்பொழுதும் ஒளி திகழ்கின்ற அந்த ஒற்றையூரிலே உரைகின்றார் என்பதாக சொல்லுகின்றார். வெள்ளத்தை சடைமேல் விரும்பி வைத்தீர், வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர். இது அந்த தலைவி கேட்கின்றால், வெள்ளத்தை சடையிலே வைத்தீர், கங்கையை சடையில வச்சிருக்கீங்க, சரி, வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்தீர். அப்ப விரும்பி வைத்தது கங்கையை. இந்த அம்மா ஏற்கனவே அவர் விரும்பிதான் வச்சிருக்கிறார், இப்ப ரெண்டாவதையும் விரும்பி வச்சிருக்கிறார்னு காட்டுறாராம். வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்தீர், வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர். மதியும் பாம்பையும் இரண்டையும் ஒன்றாக வைத்த அந்த தன்மை, வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர், கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர். கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர், கண்டார்க்கு பொல்லாது கண்டீர். இப்படி கள்ளத்தனமாக உன்னுடைய தலைவி தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டா, ஆனா தலைவனாக இருக்கக்கூடிய அவன் அவனுடைய காதலை வெளிப்படுத்தாம உள்ள வச்சிட்டு இருக்கான். இப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது பொல்லாத நிலை. தலைவி தன்னுடைய இன்பத்தை காதலை வெளிப்படுத்திய பொழுது தலைவனும் அவன் வெளிப்படுத்த வேண்டும், இவன் வெளிப்படுத்தாம ஊமப்பட்டானா இருக்கிறீங்க, கள்ளத்தை நீ மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு நான் மட்டும் உன்னிடத்திலே விழுந்து விட்டேனே, இதை பார்த்தா பொல்லாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொல்லாது என்பதாக சொல்லுவார்கள். நீயும் வெளிப்படுத்தியிருப்பா உன்னுடைய காதலை, நீயும் வெளிப்படுத்தினு தலைவி கெஞ்சுகின்ற காட்சியாக அமைக்கின்றார். கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர், கண்டார்க்கு பொல்லாது கண்டீர். எல்லே கொள்ளத்தான் இசைபாடி வலியும் கொள்ளீர், கோளரவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி உள்ளத்தை நீர் கொண்டீர். எப்படி என்னுடைய உள்ளத்தை நீ கவர்ந்தாய், கள்ளத்தனமாக நீ கவர்ந்த காரணத்தினாலே நீ கள்ளன் என்பதாக சொல்லி முன்னிலையிலேயே சொன்னால், ஏன் அவன் கள்ளன் என்பதாக சொன்னால், எதை எதெல்லாம் காட்டி அவனை கவர்ந்தாள், எதை எதையெல்லாம் அவர் காட்டி அந்த தலைவியினுடைய உள்ளத்தை கவர்ந்தாரா, கோல் அறவும் குளிர் மதியும் கொடியும் காட்டி. கொடி காட்டி ஆள் அசத்திட்ட, கொடிய காட்டி இருக்கிறார். என்ன கொடிய காட்டினார், எது கொடி அவருடைய கொடி, ஆளை விடை ஊர்தி, விடை ஊர்தியாக இருக்கக்கூடிய அந்த கொடி, கொடிய காட்டி வெற்றி கொடியை காட்டிட்டார். தன்னுடைய காதல் வெற்றி கொடியை அந்த கொடியின் மூலமாக நாட்டியதுனால இந்த மூனையும் கோளரவும் குளிர் மதியும் கொடியும் காட்டி, இப்படி மூணுத்தையும் காட்டி நல்ல அருமையான மோட்டார் பைக் புதுசா வாங்கி அம்மாவுடைய உள்ளத்தை அப்படி கவருகின்ற தன்மை, தன்னுடைய காதலியினுடைய உள்ளத்தை அப்படி கவருகின்ற. இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா புதுசு புதுசா வண்டி கொண்டு வந்து அப்படி முன்னாடி நிறுத்தி, ஆ புது வண்டி அப்படின்னு சொல்லி அவன் விழுந்துரு. அப்படி பெருமான் என்ன பண்ணிருக்காரு, அந்த காலத்திலேயே அந்த பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். என்னன்னு சொன்னா, கோளரவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி, இப்படி எல்லாம் காட்டி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவன் நீ, ஆகையினாலே நீ கள்ளன் என்பதாக சொல்லி, கள்ளத்தை கறந்து வைத்தீர் கண்டார்க்கு. சரி, நீ எங்க இருக்கிற என்பதாக கேட்கிறாள். பலி கேட்டு வருகின்ற நீ, பிச்சை கேட்டு வருகின்ற நீ எங்கே இருக்கின்ற, என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டாய் என்பதாக கேட்டபொழுது, ஓவா ஒளி திகழும் ஒற்றையூர் உடைய கோவே, இந்த ஒற்றையூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே இருக்கின்றேன் என்பதாக சொல்லி பெருமான் வெளிப்படுத்துகின்றார். நரையார்ந்த விடையேறி நீர் பூசி நாகம் தரைக்கார்த்து, நாகம் கச்சு அரைக்கு ஆர்த்து ஓர் தலை கையேந்தி உரையா வந்து இல் புகுந்து. இப்ப பிச்சை எடுக்க வருகின்ற அந்த பெருமான் எப்படி வந்தாரா, நரையார்ந்த விடையேறி, அந்த வெண்மையான அந்த விடை இப்படி வெள்ள வெள்ளையர்னு இருக்குது, அந்த வெண்மையான அந்த விடையிலே ஏறி வருகின்றார். நீர் பூசி, நீரும் வெண்மை அப்படி. அதனாலதான் அவர் கேட்டார், கள்ளரோ புகுந்தீர் என்றேன், எப்பா விடையும் வெள்ளையா இருக்கு நானும் வெள்ள வெள்ளையா பூசிட்டு இருக்கிற, வெள்ளரோம் என்று நின்றார் விலங்கிலம் பிறையனாரே. விடை அந்த பிறையும் வெள்ளையா இருக்குது, எல்லாம் விளங்குகின்ற தன்மையா இருக்குது. நீ என்ன கள்ளரோன்னு சொல்ற, கள்ளத்தனமா வரவன் எல்லாம் கருப்பு கருப்பால வருவான், நான் என்னவோ வெள்ள விடையில வந்திருக்கிறேன், வெண்மையான நீர் பூசி வந்திருக்கிறேன், வெண்மையான மதி துளங்குவதற்கு வந்திருக்கிறேன், என்ன போய் நீ கள்ளர்னு சொல்றீங்க, நான் வெள்ளர் என்பதாக சொல்லி வெள்ளரோம் என்று நின்றார் விலங்கிலம் பிறையனாரே. அவங்க அப்படி நிறையாந்த விடை நீர் பூசி நாகம் கச்சு அரைக்கு ஆர்த்து ஓர் தலை கையேந்தி. யார் தலை? யார் தலையை கையேந்தி? பிரம்மனுடைய ஓடு. அப்படி கவுத்துட்டார் தலை ஓட்ட ஓட்ட கவுத்து தலை ஓட்ட கவுத்து திருவோட்டாக்கிட்டார். அதுல பிச்சை கேட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்ப தலை கையேந்தி ஆனா வந்தவரு எப்படி இருந்தார்னு சொன்னா வாய் பேசாம இருந்தார். உரையா வந்து இல் புகுந்து பேசி தொடர்ந்தாரனா இல்ல, மௌனமா இருந்தார். மௌனமாக வந்து என்ன பண்ணிட்டார், இப்படி வெள்ள வெள்ளையா வந்து டைரக்ட்லி அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டார். வந்து இல் புகுந்து பிச்சை கேட்க வரவங்க வீட்டு வாசல்ல நின்று பிச்சை கேட்க, வாசலிலே இருந்து கேட்கின்றது அல்லாமல் இவர் அத்தனையும் கொண்டு வீட்டிற்கு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து இப்ப கேட்கிறாராம், இந்த இல் புகுந்து வலிதான் வேண்ட எம் அடிகளும். உள்ளே வந்து கேட்ட அந்த பெருமான் பலி கேட்டாரா? பலி கேட்டவுடன் அந்த பெண்ணானவள் கேட்டால், நீ பலி கேட்கிறீயே, நீ எந்த ஊர், நீ எந்த ஊரை சார்ந்தவன் என்பதாக சொல்லி அந்த தலைவியானவள் அவரிடத்திலே கேட்டார். எம் அடிகளும் பலிதான் வேண்ட ஊர்தான் ஏதோ, உன்னுடைய ஊர்தான் என்ன என்பதாக சொல்லி கேட்டேன். என்னமா இவ்வளவு வேகமா கேக்குற, ஊர் என்ன, ஊர் என்ன, இவ்வளவு சீக்கிரமா கேட்டா நாங்க அப்படி உடனே சொல்லிடுவோமா, ஊர் என்னன்னு கேக்குறிய. நீ விரையாதே கேட்டியேன், ரொம்ப அவசரப்படாம நிதானமா நீ கேட்டேன்னு சொன்னா நான் என் ஊரை சொல்றேன். நீ அவசரப்படாம நிதானமாக கேட்டியா என்பதாக சொன்னால் என் ஊரை சொல்ற. விரையாது கேட்டியேல் வேல் கண் நல்லாய் விடுங்கலங்கள். ஒற்றியூரனுடைய சிறப்பு அந்த கலங்கள், மரக்கலங்கள் அது குமிஞ்சு கிடக்கு. அந்த கலங்கள் எல்லாம் அந்த வியாபாரம் செழிப்பு, அந்த செல்வ செழிப்புடைய அந்த தலமாக விளங்குகின்றது ஒற்றியூர். செல்வ பெருமான் அல்லவா ஒற்றியூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் செல்வத்தை வாரி வாரி அழைத்திருக்கிறார். அந்த செல்வம் மரக்கலங்களாக காட்சி அளிக்கின்றன. மரக்கலங்கள் என்பதாக சொல்லுகின்ற போது ஒற்றியூரனுடைய செல்வ செழிப்பு அந்த இடத்திலே தெரிகின்றது. அப்படி அந்த மரக்கலங்கள் எல்லாம் என்ன ஆகின்றதா, வேல்கண் நல்லாய் விடுங்கலங்கள் நெடுங்கடலுள் நின்று தோன்றும்னார். அந்த களங்கள் எல்லாம் அந்த அத்துணை களங்களும் அந்த கடலிலே நின்று தோன்றும். அது என்ன நின்று தோன்றுதல் என்பதாக சொன்னால், இந்த கடலிலே அந்த களங்கள் எல்லாம் காட்சி அளிக்கின்ற பொழுது கடல் ஒரு தூரம் வரையில்தான் அந்த களங்கள் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா மறைஞ்சிடும். ஏன்னு சொன்னா பூமி உருண்டையா இருக்கிறது காரணத்தினால கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சிடும். அந்த களங்கள் நோக்கி வருகின்ற போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் களங்கள். அந்த தூரத்திலே இருந்து அந்த மரக்கலங்களை பார்க்கின்ற பொழுது அந்த களங்கள் எல்லாம் நின்று தோன்றுகின்ற அந்த காட்சி மிக அறிவியல் பூர்வமாக அந்த களங்கள் எல்லாம் முதலிலே மறைந்திருந்தது, இப்பொழுது அங்கே இருந்து தோன்றி வருகின்றது இந்த கடலிலே இருந்து என்பதாக நின்று தோன்றுகின்ற அந்த கடலை உடைய திரை மோத. எது திரை மோது? கரை ஏறி சங்கும் ஊரும் திருவொற்றியூர். இந்த சங்குகள் எல்லாம் வந்து இந்த கரையிலே வந்து மோதுகின்றது. அப்படி மோதுகின்ற கரையை உடைய திருவொற்றியூர் என்றார். இப்படி சொல்லி இதுதான் என்னுடைய ஊர். என்ன என்னுடைய ஊர்னு கேட்டேன்னு சொன்னா திருவொற்றியூர் என்றார். தீயவாரே, இந்த தீயவாரே என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமான் சொன்னாரா, திருவொற்றியூர் என்பதாக சொல்லி தீயவாரே ஏன் ஒற்றியூர் என்பதாக சொன்னால், ஒற்றி என்பதாக சொல்லுகின்ற போது தமிழிலே ஒற்றி என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. அப்படி ஒற்றியூர் என்பதாக சொன்னால் இந்த ஒற்றி இருத்தல் விலகி இருத்தல், ஒற்றி இருத்தல் என்பதாக சொன்னால் விலகி இருத்தல். அப்படி பெருமான் என்னிடத்திலே இருந்து என்னுடைய தீய வினையின் காரணமாக விலகி இருந்திருக்கிறார் இவ்வளவு நாள் என்பதாக சொல்லி அந்த தலைவியானவள் எண்ணி பார்க்கின்றார். அவர் சொன்னது என்னவோ ஊர் பேர் ஒற்றியூர், ஆனால் இவள் எண்ணுகின்றார், இத்தனை நாள் பெருமானிடத்திலே இருந்து நான் விலகி இருந்திருக்கின்றேனே என்னுடைய தீய வினையின் காரணமாக என்பதாக சொல்லி தீயவாரே என்பதாக அழைக்கிறார். அற்புதமாக நாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கை. ஒற்றி என்பதற்குரிய அந்த பொருள் பல பொருள்கள் பெருமான் மீது ஏற்றி வள்ளல் பெருமான் அமைத்ததுதான் இங்கித மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். இதுதான் நான் நாளைக்கு பார்க்க போகின்ற வள்ளல் பெருமானுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு தினத்தன்று. நாளை நாம் வள்ளல் பெருமான் திருவொற்றியூரிலே அருளி செய்த ஒரு அற்புதமான மாலை இந்த இங்கித மாலை என்று சொல்லக்கூடியது. யாரும் எடுத்து கையாளாத ஒரு நூல் இது. ஏன் என்பதாக சொன்னால், எப்படி திருக்கோவையாரை எடுத்து கையாளுவதற்கு பயப்படுறாங்களோ அது மாதிரி இந்த இங்கித மாலை என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய இங்கித மாலை மிக அற்புதமான நூல். இந்த சைவ உலகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு நூல். எல்லோரும் அந்த நூலை படித்து இன்புற வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே நாளை அந்த இங்கித மாலை திருவொற்றியூரிலே அருளி செய்தது. அகப்பொருள் துறையிலே நம்முடைய வள்ளல் பெருமான் அருளி செய்த அந்த இங்கித மாலையினுடைய ஒரு சில பாடல்களை நாம் அங்கு காண இருக்கிறோம். ஆக நாளை 7:30 to 8:30 வரையிலும் அதற்காகத்தான் இந்த அழைப்பிதழ். இது எல்லோரும் பெற்றுக்கொண்டு நாளை முடிந்தவர்கள் வர வேண்டும். திருவொற்றியூர் என்றார் தீயவாறே என்பதாக சொல்லி மிக அற்புதமாக அந்த தலைவி தன்னுடைய தலைவனை பிரிந்திருந்த ஒற்றி இருந்த தன்மை, தலைவன் தலைவியை ஒற்று இருத்தல் பிரிந்து இருத்தல் என்கின்ற அந்த தன்மை எதனாலே என்பதாக சொன்னால் இந்த உயிரினுடைய தீய வினையின் காரணமாக என்பதை வெளிப்படுத்தி 5வது பாடல் மத்தமா களியானை உரிவை போர்த்து. இப்படி வராரு, எப்படி வராருன்னா, மத்தமா களி யானை உரிவை போர்த்து வானகத்தார் தான் அகத்தாராகி. வரவர் யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி வருகின்றார் சொன்னா, வானகத்தார் தான் அகத்தாராகி. அது என்ன வானகத்தார் தானகத்தாராகி சொன்னா, இவர் இருக்க வேண்டிய இடம் நல்ல அருமையான 7-star ஹோட்டல்ல நல்ல ரூம் போட்டு ஏசி ரூம்ல இருக்கு. அதை விட்டுட்டு அங்கேருந்து பிச்சை ஓடு கபாலத்தை கையில் ஏந்திக்கிட்டு ஆரணமாக அந்த நாகப்பாம்பை எல்லாம் கையில் போட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாருப்பா பிச்சை கேட்டுக்கிட்டு. எங்கேயோ இருக்க வேண்டிய பெருமான் இங்கே வந்து நிற்கிறார். வானகத்தார் தான் அகத்தாராகி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மை, அந்த எளிவந்த தன்மையை கருணையை காட்டுகின்ற ஒரு நிலைதான் இந்த இடத்திலே. வானகத்தார் தான் அகத்தார் ஆகி நின்று இப்படி ஒருத்த வந்தான்னு சொன்னா, நல்ல மல்டி மில்லியனர், மல்டி மில்லியனர், கோடான கோடி சொத்து. ரயில்வே ஸ்டேஷன்ல 10 காசு பிச்சை கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு 10 காசு பிச்சை போடுப்பா, 10 காசு பிச்சை போடுன்னு சொன்னா மைண்ட் காலி, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவான், பித்தன் சொல்லிடுங்க. வானகத்தார் தானகத்தார் ஆனதினாலே அவன் பித்தன். எளிவந்த தன்மை, அவனுடைய எளிவந்த தன்மையாக இருக்கின்ற அந்த தன்மையை காட்டுவதுதான் அவனுடைய பித்து. ஆகவே பித்தர்தாம் போலங்கோர் பெருமை பேசி, அவரே அவருடைய பெருமையை பேசிக்கிட்டார் வந்தவர். அங்கே அந்த பெண்ணிடத்திலே நான் யார் சொல்லுவேன், எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன, நீ சும்மா நினைச்சிடாத, வந்தவர் பிச்சை எடுக்க வந்தவர், அவருடைய பெருமை அவரே பேசுகிறாரா, அவருடைய பெருமை அவரே பேசிக்கிட்டு என்ன பண்ணார், பேதையரை அச்சுறுத்தி பெயரை கண்டு. அந்த பெண்ணானவள் இப்படி ஒருத்தர் தன் வீட்டுக்கு உள்ளே வந்து இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது அவள் அச்சப்பட்டு கொண்டு வெளியில ஓடிட்டார். பத்தர்கள் தான் பலரும் உடனே கூடி கூடி பாடி பயின்றிருக்கும் ஊர் யாதோ. ஏன்பா இப்படி எல்லாம் நீ பெண்களை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறிய, வெளியில வந்து எல்லாம் கேட்டாங்க கூடி என்ன ஆச்சு, நீ யார், எந்த ஊரை சேர்ந்தவன் என்பதாக சொல்லி, ஊராதோ பணியீர் என்ன, ஒத்தமைந்த உத்திரனால் தீர்த்தமாக ஒளி திகழும் ஒற்றையூர் என்கின்றாரே. என்ன உங்க ஊர் தான்ப்பா, நான் ஏதோ வேற ஊர் வெறியாலெல்லாம் கிடையாது, ஒற்றையூர் இந்த ஊர் தான் என்னுடைய ஊர், ஒற்றையூர் என்கின்றார். கடிய விடையேறி காலகண்டர் கலையோடு மழுவாளோர் கையில் ஏந்தி இடிய பலி கொள்வார் ஓவார் அல்ல, எல்லாம் தான் எல்லாம் தான் இவ்வடிகள் யார் என்பாரே, வடிவுடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கண்டோம் மயிலாப்புள்ளே, செடிபடு வெண் தலையொன்றேந்தி வந்து திருவொற்றியூர் புக்கார் தீயவாறு. இங்கே ஏன் தீயவாறு என்பதாக சொல்லுகின்றார், ஏன் என்பதாக சொன்னால், இப்படி எல்லாமும் யார் என்பதாக கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், வடிவுடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கண்டும். இந்த பக்கம் திருவொற்றியூர்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் இந்த மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல இவரை பார்த்துருக்கிறப்பாங்க. மயிலாப்பூர்ல இவர் அம்மையோடு கற்பகாம்பாள், அந்த அம்மையோடு இவர் இருந்தார். அங்க பார்த்தேன். இப்ப என்னவோ அங்க அவரு நல்லா தான் இருந்தாரு, இப்படியெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் நல்லா டீசெண்டா தான் இருந்தாரு. ஆனா இப்ப என்னவோ இங்க வந்து ஒரு மண்டை ஓட்ட கையில வச்சுக்கிட்டு திருவொற்றியூர்ல இப்படி நிக்கிறாரு. அந்த ஆள் யாரு, இந்த ஆள் யாருன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு காட்சி. மயிலாப்பூர் பக்கத்துல தானே இருக்கு, அங்க எப்படி இருந்தாரு இங்க எப்படி இருக்கிறாரு என்பதாக சொல்லி, எதிர்கண்டோம் மயிலாப்பூர்லே செடிபடு வெண் தலையொன்று ஏந்தி, செடிபடு தலையொன்று ஏந்தி. அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய தலையாது, அந்த தலையை கையில ஏந்தி கொண்டு இங்கே நிற்கிறார்ப்பா. இது என்ன காட்சி இரண்டாக இருக்கின்றது. திருவொற்றியூர் புக்கா தீயவாறே வல்லராய் வானார் வானவர்கள் எல்லாம் கூடி வணங்குவார் வாழ்த்துவார் வந்து நிற்பார். எல்லே எம் பெருமானை காணோம் என்று எவ்வாற்றால் எவ்வகையார் காணமாட்டார். நல்லார்கள் நான்மலையோர் கூடி நேடி நாம் இருக்கும் ஊர் பணியீர் அடிகள் என்ன ஒல்லைதான் திரையேறி ஓதம் வீழும் ஒளி திகழும் ஒற்றியூர் என்கின்றாரே. நிலைப்பாடே நான் கண்ட தேடி கேளாய் நெருநலை நர பகலிங்கோர் அடிகள் களைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பலியிடுவேன் எங்கும் காணேன் சலப்பாடே இனி ஒரு நாட் காண்பேனாகில் தன்னாக து என்னாகும் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே படத்தழுவி போக மாட்டேன் ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவானேயே. இந்த பாடலிலே மிக அற்புதமான ஒரு செய்தியை அமைக்கின்றார். இனி ஒரு நாள் காண்பேனாகில், இனி ஒரு நாள் காண்பேனாகில். வந்துட்டார், மிஸ் ஆயிட்டார், ஜஸ்ட் மிஸ். இன்னொரு தடவை என் கையில மட்டும் கிடைச்சார்னு வச்சுக்கோ, சிக்கனை பிடித்தேன் இங்க எழுந்து அருள்வது, எங்க எழுந்து அருள்வது, இனி ஏன்னு பிடிப்பேன். அப்படி ஒரு புடி பிடிச்சு, இந்த புடியை எப்படி பிடிப்பேன்னு கேட்டா ஒரு இரும்பு புடியா. அப்ப அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும். தன் ஆகம், தன்னுடைய மேனியிலே இவளுடைய மேனியானது சேரும்படியாக இரண்டும் ஒடுங்கும்படியாக அந்த பெருமானிடத்திலே நான் அணைவேன். ஆக தன்னாகத்து என்னாகும் ஒடுங்கும் வண்ணம் அவரை பிடிச்சிடும். இரு மேனியும் ஒரு மேனியாகின்ற அந்த நிலை, அப்படி தன்னாகத்து என் ஆகும் ஒடுங்குகின்ற தன்மை, ஜீவனில் சிவனில் சிவனில் ஜீவன் ஒடுங்குகின்ற தன்மை, அப்படி உயிரும் சிவமும் இரண்டும் ஒன்றாகின்ற அத்துவிதமாகின்ற அந்த தன்மையை தன்னாகத்து என்னாகும் ஒடுங்கும் அளவிற்கு அந்த தலைவியானவள் அந்த பெருமானை சிக்கன பிடிக்கின்ற அந்த தன்மையை மிக அற்புதமாக இந்த பாடலிலே அகப்பொருள் துறையிலே இது முக்கியமான ஒரு நிலை. தன்னாகத்து என்னாகும் ஒடுங்குகின்ற நிலைதான் ஏகனாகி இறைவனை நிற்கின்ற ஒரு நிலையாகவும், நம்முடைய அருணகிரிநாத பெருமான் இருவினையும் அலம்பு மர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை, நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமறிதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்பதாக சொல்லி, நீயும் நானும் இருகுகின்ற வகையாக தன்னாகத்து என்னாகும் ஒடுங்கும் நிலையாக அமைக்கின்ற ஒரு தன்மைதான் மிக முக்கியமான தன்மை. இது இன்னும் ஆழமாக போனால் ஒழிவில் ஒடுக்கம் என்பதுதான் தன்னாகத்து என்னாகத்து ஒடுங்குது. ஒழிவில் ஒடுக்கம் என்பதனுடைய நூலினுடைய முழுமையான ஒரு பொருள் தன்னாகத்து என்னாகும் ஒடுங்குகின்ற அந்த தன்மைதான் ஒழிவு இல் ஒடுக்கம். ஒழிவு இல்லாத ஒடுக்கம், உடம்பெல்லாம் விட்டுட்டு போற கதையெல்லாம் கிடையாது, உடம்போடு இறைவனை சென்று அடைகின்ற அந்த தன்மைதான் தன்னாகத்து என்னாகும் ஒடுங்குகின்ற தன்மையாக அமைத்த அந்த நிலை. அப்படி மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை யாவுமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பிரிதல்லை யானேயும் பெரியாய் நீயே உண்ணல்லை நல்லார்க்கு தீயல்லை உணர்வறிய ஒற்றையூர் உடைய கோவே என்பதாக சொல்லி இந்த 10வது திருப்பாடல் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒற்றையூரில் இருக்கக்கூடிய பெருமானை முழுமையாக வணங்குகின்ற தன்னாகத்து எண்ணாகம் ஒடுங்குகின்ற தன்மையாக அமைந்ததுதான் இந்த பதிகத்தினுடைய முழுமையான பொருள். அதை அகப்பொருள் துறையிலே நாவுக்கரசு பெருமான் மிக ஆழமாக ஒற்றியூரிடத்திலே அமைத்தது என்பதாக சொல்லி 10வது திருப்பாடல் எல்லோரும் சேர்ந்து நாம் பாட. திருத்தாண்டகம் மூலமாக வழிபட்ட நாவுக்கரசு பெருமான் நம்முடைய தெய்வ செங்கிழா பெருமான் அருளி செய்ததன்படி வண்டோங்கும் செங்கமலம் என எடுத்து மனம் உருக பண்தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார் விண்தோய்ந்த புனல் கங்கை வேணியார் திருவுருவம் கண்டு ஓங்கும் கடிசிறப்பு கைதொழுது புறத்து அணைந்தார் விளங்கு பெரும் திருமுன்றில் மேவு திருப்பணி செய்தே உளங்கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திருக்குறுந்தொகைகள் களங்கொள் திருநேரிசைகள் பலபாடி கைதொழுது வளங்கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகின்றன. திருவொற்றியூரிலே நாவுக்கரசு பெருமான் மகிழ்ந்து அந்த பெருமான் அருளிலே திளைத்து பல நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார் ஒற்றியூரிலே. அப்படி ஒற்றியூரிலே தங்கியிருக்கின்ற பொழுது திருக்குறுந்தொகையும் திருவிருத்தமும் திருநேரிசை போன்ற பல பதிகங்கள் நாவுக்கரசு பெருமான் அங்கே அருளி செய்திருக்கிறார். அப்படி திருநேரிசை 1, திருநேரிசை 2, திருவிருத்தம் 1, திருக்குறுந்தொகை 1, இப்படி இந்த பதிகங்கள் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதிலே திருநேரிசை இரண்டே இரண்டாவது பதிகத்தில் இரண்டே இரண்டு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த இரண்டு பாடல்களும் மிக மிக முக்கியமான திருப்பாடல்கள். ஒற்றியூரிலே நாவுக்கரசு பெருமானுடைய இந்த திருநேரிசை, எப்படி வந்தோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகம் சிறப்போ, அதே போல இந்த திருநேரிசை மிக மிக முக்கியமாக நாம் அமைக்கின்ற ஒரு தன்மை. அந்த இரண்டு திருநேரிசை திருப்பாடல்களும் இந்த உலகுக்கு அவர் விடுத்த அந்த அற்புதமான அந்த செய்தியாக இந்த உலகத்திலே இன்றும் நிலவி கொண்டிருக்கின்றது. அப்படி அமைத்த அந்த இரண்டு திருப்பாடல்களை பார்த்து திருப்பாடலாக நாவுக்கரச பெருமான் ஒரு அந்த உயிரினுடைய தன்மையை மிக அற்புதமாக காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த இரண்டு திருப்பாடல்களும் அமைந்திருக்கின்றன. இதே திருநேரிசையிலே முதல் திருநேரிசையிலே நாம் அழுத்தம் திருத்தமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய பாடல் என்பதாக சொன்னால் அது முதல் திருப்பாடல். நாம் மிக ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் வெள்ளத்தான் அடைய வேண்டின் மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்து ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாக அந்த பெருமானுடைய தன்மை. கள்ளத்தை கழிய நின்றார், அந்த கள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த தீவினைகளை எல்லாம் நம்மிடத்திலே இருந்து கழிய நிற்கின்ற அந்த தன்மைதான் ஒற்றியூர் பெருமானுடைய வழிபாட்டினுடைய பயன். அந்த பெருமான் ஒற்றியூர் பெருமான் நம்முடைய கள்ளத்தை நீக்கி கருணாமம் தவிர்க்கின்ற பெருமானாக விளங்குகின்றார் என்பதுதான் அந்த ஒற்றியூர் வழிபாட்டினுடைய சிறப்பான ஒரு நிலை. அப்படி உள்ளத்து ஒளியுமாகும், உள்ளத்துள்ளே ஒளியை காணுகின்ற தன்மைதான் திருவொற்றியூர் வழிபாடு. அப்படி உள்ளத்திற்கு உள்ளே வழிபடுகின்ற ஒற்றி வழிபாடாக அமைந்தது நாவுக்கரச பெருமானுடைய வழிபாடு. அது முதல் பாடல், மிக முக்கியமான பாடல். உணர்வினோடு இருப்பர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே, இது ஏழாவது திருப்பாடலிலே அந்த வாக்கு மிக முக்கியமான வாக்கு. எங்கே இருக்கின்றார் என்பதாக சொன்னால் சொல்லுங்க, எங்கே இருக்கின்றார் பெருமான் என்பதாக சொன்னால் உணர்விலே கலந்து அமைகின்றார். உணர்வு என்பதுதான் மிக முக்கியமானது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்த தான் அறிந்தார் அந்நிலையில் சொன்னாரா, தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இதுதான் ஓதாது உணர்ந்ததனுடைய தத்துவம். அத்துணை ஞானங்களும் ஞான சம்பந்த பெருமான் உணர்ந்தார் என்பதாக சொன்னார் இல்லையா, அந்த உணர்வு தான் உணர்வோடு இருப்பர் போலும் ஒற்றையோர் உடைய கோவில். இத்துணை ஞானங்களும் அவரிடத்திலே அமைந்தது உணர்வோடு இறைவன் கலந்த தன்மை. அப்படி உணர்வு என்பதுதான் இறைவன் கலந்திருக்கக்கூடிய தன்மை என்பதாக ஏழாவது திருப்பாடலிலே அவர் நிறுவுகின்றார். இந்த பதிகத்தை நாம் நேரம் தான் இன்னைக்கு படிக்கலாமா எப்படி
படிக்கிறதுக்கு என்ன பாடத்துக்கு என்ன?
ஆக அந்த பதிகத்தை நாம் பாடிவிட்டு
ஓம் வெள்ளத்தை தடையில் வைத்த
அற்புதமான ஒரு தல வழிபாடு திருவொற்றியூர் தல வழிபாடு. அதுல இந்த இரண்டு திருநேரிசையும் மிக மிக அற்புதமாக அந்த அனுபவத்தை திருவொற்றியூரிலேயே இருந்து நாம் காணுகின்ற அனுபவமாக நாவுக்கரச பெருமான் இந்த திருப்பதிகம் அமைந்திருக்கிறது. ஒருத்திதன் தலை சென்றாலை கரந்திட்டான் உலகம் ஏத்த. இந்த ஒற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமான் கங்கை என்று சொல்லக்கூடியவளை கரந்து வைக்கின்றார். கங்கையை ஒருவால் மகிழ்ந்ததுவும் இன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்து அருளும் காதல் உடையீர். சுந்தரபெருமான் கங்கை தன்னை கரந்து அருளும் காதல் உடையீர். சரி, கங்கை என்று சொல்லக்கூடியவளிடத்திலே காதல் உடையவராக இருக்கின்றார், மங்கையை ஒருவால் மகிழ்ந்தவராக இருக்கின்றார், ஆக அம்மையினிடத்திலே காதல் உடையவராக இருக்கின்றார். ஆனா இவருக்கு ரெண்டு பேர்கிட்டேருந்து என்ன சர்டிபிகேட் கேட்டா இவர் பொல்லாதவர். ஒருத்தியாவது நல்லவர் இவருன்னு சொல்றாளான்னா ரெண்டு பேரும் ஒருத்திட்டையும் இவர்கிட்ட நல்ல பேர் கிடையாதுப்பா. ஒருத்திக்கும் நல்ல நல்லன் ஒற்றியூர் உடையவர். அம்மா கிட்டையும் நல்ல பேர் கிடையாது, அங்க மேல வச்சிருக்க அவகிட்டையும் நல்ல பேர் கிடையாது, ரெண்டு பேர்கிட்டையும் இவருக்கு கெட்ட பேர் தான் சொல்லி அற்புதமாக அமைக்கின்றார். உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவில். உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய 482 பக்கம், அதுவும் திரு தனி திருநேரிசை. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல், எல்லாருக்கும் நீங்க மனப்பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவது பாடல் தனித்தேரின் சார் தனி திருநேரிசையில சொல்றேன் பாடுங்க.
Amen.
அற்புதமான பாடல். உள்குவார் உள்ளத்தானே உணர்வனும் பெருமையானே, உள்கினேன் நானும் காண்பான், உருகினேன் ஊறி 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 உருகுகின்ற தன்மை. ஊறுகாய்க்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, எப்ப அதிகமா ஊறுறப்ப ஊறுகாய் சிறப்பா சுவைக்கும். அப்படி பெருமானிடத்திலே நாம் ஊறி ஊறி திளைக்கின்ற பொழுது அந்த அனுபவம் சிறக்கும் என்பதை ஊறி ஊறி எழுகினேன். எந்தை பெம்மான் இருதலை மின்னுகின்ற கொள்ளி மேல் எறும்பெண் உள்ளம் இருதலை கொள்ளி. நம்ம முனிவாச பெருமான் திருச்சதை அது வெளியில இருக்கக்கூடிய எறும்பு இல்ல, ஒரு மூங்கில் குழாய், மூங்கில் மூங்கில் குழாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய எறும்பு. அதுக்கு இந்த பக்கமும் பத்திக்கிச்சு, அந்த பக்கமும் பத்திக்கிச்சு, உள்ள இருக்கக்கூடிய எறும்பு. வெளியில இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணிடலாம், இது அப்படிலாம் கிடையாது. அப்படி இருதலை கொள்ளி எறும்பு என்பதாக சொல்லுகின்ற தன்மை. அப்படி என்னுடைய உள்ளமானது இப்படி இருக்கு, இது எங்க கூடுறது, உன்னிடத்திலே எங்கே கூடுவது என்பதாக கேட்கின்ற. கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி, தெல்லியேன் ஆகி நின்று தேடினேன் நாடிக் கண்டேன், உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விழா இறச் சிரித்திட்டேன். இது மிக மிக முக்கியமான ஒரு பாடல் திருநேரிசி. அப்படி பெருமான் உள்ளத்திலே நினைக்கின்ற அந்த உள்ளத்தின் உணர்வாக இருக்கின்ற பெருமான் என்பதுதான் அந்த நுண்ணியன் என்பதனுடைய சிறப்பு. உணர்வின் வடிவமாக இருக்கக்கூடியவன் பெருமான், நம்முடைய உணர்விலே கலந்திருக்கக்கூடியவன் பெருமான். அப்படி உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி என்பதாக அமைக்கின்ற அந்த தன்மைதான் இங்கே திருநேரிசையிலே உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாகவும், உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாக இந்த இடத்திலே அமைத்திருக்கின்றார். ஓம்பினேன் கூட்டை, ஓம்பினேன் கூட்டை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த கூடு என்பதாக சொல்லக்கூடிய இந்த உடல், முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டு தன்மை. இந்த உடலை நாம் வளர்க்க வேண்டும், ஓம்பதான் வேண்டும். ஏன் ஓம்புதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டாவதையும் நாம் செய்யணும். ஓம்பினேன் கூட்டை, கூட்டை மட்டுமே ஓம்பிக் கொண்டிருந்தா பத்தாது, உடலை வளர்த்தேனே இரண்டாவது உயிரை வளர்க்கணும். இது அதனோடு சேர்ந்தால் மட்டும்தான் பயன் விளைவு. நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னால், கூட்டை மட்டுமே ஓம்பிக் கொண்டிருப்பது என்னுடைய வேலையாக இருந்தது. நான் ஓம்புவது கூட்டை, நீ என்ன செய்யணும்னு சொன்னா ஓம்பி நீ உய்யக்கொள்ளாய், நீ என்னை ஓம்ப வேண்டும் என்பதாக சொல்லுகிறேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இந்த கூட்டை ஓம்பிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒற்றுகளில் இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு என்ன வேலை என்பதாக சொன்னால் என்னை நீ ஓம்ப வேண்டும் என்பதாக சொல்லி, ஓம்பி நீ உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாக அவனுடைய அந்த கடமையை வற்புறுத்தி, காம்பிலா மூளை போல கருத்திற்கே முகக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றான். கரண்டி விஷயம் நம்ம சுமாரன் ஐயாட்டதான், இந்த காம்பு இல்லாத மூளை கரண்டிக்கு காம்பு இல்லைன்னு வச்சு கரண்டிக்கு அது என்ன பயன்,
ஒரு பயன்
முகக்கருத்துக்கு பயன்படாது. அப்படி என்னுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால், காம்பிலா மூளை போல கருத்திற்கே முகக்க மாட்டேன். அப்புறமா சொல்றாரு, பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன். என்ன
அப்படின்றீங்க?
பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றன. அது அப்பர் பெருமானுக்கும் தேரையும் உள்ள ரகசியம். நீங்க என்ன வெளிப்படுத்த சொன்ன, அதாவது அது கருத்து மட்டும் அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா, காம்பில்லாத புழை ஒன்று, இரண்டாவதாக சொன்ன பாம்பின் வாய் தேரை. இந்த பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றன என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாள்கள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. நம்முடைய நாள்களானது ஒவ்வொரு நாளா கிழிக்கின்ற போது அது வாழ் என்பதாக சொல்வார் நம்முடைய திருவாந்தாரிய சொல்வார். வாழா நாளா அது வாழ்
ஒன்று போல் கட்டி உயிரில் வாழ்வதாக
திருவள்ளுவர். உதிக்கின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றனன் ஒவ்வொரு நாளாய் வள்ளல் பெருமான். அப்படி இந்த யாக்கை நிலையாமை என்பதைத்தான் பாம்பின் வாய் தேரை. பாம்பின் வாய் தேரை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் இத்தனை இன்பமாக இந்த உடலை ஓம்பி இந்த உடலுக்காக இறை தேடி காக்கைக்கே இரையாகி கழிகின்றார். ஆக்கைக்கு பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார். ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து, இதுதான் ஓம்பினேன் கூட்டை. இப்படி இருக்கின்ற இந்த இறை தேடுகின்றதோடு இறையையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஓம்பினேன் கூட்டை என்பதாக சொல்லுகின்ற பொழுது பாம்பு வாயில மாட்டின தேரைக்கு அதுக்கு தெரியாது, இட் இஸ் கோயிங் டு டைன். பாம்பின் வாயிலே இருக்கக்கூடிய தேரை முதலிலே இதமா இருக்கும், உள்ள போனதுக்கு அப்புறம் இதமாக இருக்கின்ற பொழுது அது அந்த தேரைக்கு அந்த அறிவு கிடையாது. பாம்பு தன்னை விழுங்கிவிட்டது, இனி நான் இறக்கப் போகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவினை அந்த துன்பம் வருகின்ற பொழுதுதான் அது உணரும். அப்படி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நல்லா இதமா இருக்குது இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டம் போட்டு இருக்கிறோம். ஓம்பினேன் கூட்டை, இந்த இறை தேடுவது ஆக்கைக்கே இறை தேடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனை எண்ணி நினைக்காமல் இருக்கின்ற இந்த தன்மை எப்படி பாம்பு வாயில மாட்டின தேரையை போல இந்த யமன் பாசகயத்தை போட்டு எப்ப இழுத்துட்டு போவான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள பல பல நினைத்தல் என்பதாக சொல்லுகின்ற போது ஆக்கைக்கு இறை தேடி இந்த உலகத்திலே பல செயல்களை இந்த கூட்டை ஓம்புவதற்காக நாம் செய்கின்ற செயல்களை பல நினைப்பு என்பதாக அப்படி பல பல நினைத்தல் என்பதாக சொல்லுகின்ற போது ஆக்கைக்கு இறை தேடுகின்ற செய்தி நிலையிலே இந்த செல்வத்தை ஈட்டுகின்ற நிலையிலே பல பல நிலைகளிலே நாம் சென்று கொண்டு இந்த நாளை வீணாக்குகின்றோமே, அந்த நாளை வீணாக்கலாமா என்பதாக சொல்லி இந்த நாள் பாம்பின் வாயில மாட்டின தேரையினுடைய நாள் நம்முடைய நாள். இது எப்ப வேணா அப்படி நிற்கின்ற இந்த வாழ்க்கை தான் நிலையா வாழ்க்கை. இதுல இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் இறைவனுடைய ஒற்றியூர் பெருமான் மீது சாத்தி அவனை வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதைத்தான் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பி நீ உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாக சொல்லி இப்படி மாட்டிட்டு இருக்கிறன்னா தலை சொல்லுங்கள் ஒரு தலை தீப்பறித்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போமா, எதை நாடி போவோம்னா தண்ணியை நாடி போய் தலைமுடியில தீ பிடிச்சிருக்கிறது அதை அணைக்க பார்ப்போம். அப்படி நம்முடைய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலன் எப்பவும் பக்கத்திலேயே இருந்து கொண்டு நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கின்றான். அதற்காக நாம் கவலைப்படாமல் நம்முடைய ஓம்பினேன் கூட்டை என்பதாக சொல்லி நாம் இந்த உடலுக்காக இறைதேடி கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்னார். அப்படி ஒரு உதாரணத்தை கொண்டு ஒரு மிகுந்த ஒரு மலைப்பாம்பு வந்துட்டு அப்படி போகும்னு சொல்லுவார். ஒரு வீட்டில் தங்கியிருப்பாராம், வீட்டில் தங்கி இருக்கும்போது அவங்க சொன்னாங்களே எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் என்னன்னு கேட்டால் ஒரு 25 அடி 30 அடி நீளமுள்ள ஒரு மலைப்பாம்பு இந்த ஜன்னல் வழியாக வந்து அந்த ஜன்னல் வழியாக போயிடும். ஆனால் அந்த அறையில் எல்லாம் தங்கக்கூடிய வசதி இருக்குது, எல்லாமே இருக்கு, ஏசி ரூமு எல்லாம் இருக்குது, ஒருத்தனுக்கு நைட்டு தூக்க வருமாங்க. எப்போ மலைப்பாம்பு வரும் எப்போ மலைப்பாம்பு வரும் தானே காத்துட்டு இருப்பான். அப்படி இந்த யமன் என்று சொல்லக்கூடியவன் எப்பொழுதும் நமக்கு வரலாம் என்கின்ற பயம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இந்த மலைப்பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று என்பதாக வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமா சொல்லுவார். இதைத்தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் பல்லது கடித்து மீசை படபடென்று துடிக்க எல்லினும் வடியமேனி காட்டி யமபடர் வரினும் ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் வீம் வேல் காக்க என்பதாக சொல்லி யம பயம் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதும் வந்து தாக்கக்கூடிய ஒரு பயம். ஆகவே அந்தகனும் என அடர்ந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேலி அந்த மரளியோடு உகந்த மனிதன் எனது அன்பன் என மொழிய வருவாயே என்பதாக சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான். அப்படி மாற்றினதுதான் இந்த வாழ்க்கை, பாம்பின் வாய் தேரை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இதிலே இறைவனுக்காக தொண்டு செய்து வாழ வேண்டும் என்பதை மிக அற்புதமாக பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்யக்குள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே என்பதாக சொல்லி திருவொற்றியூர் வழிபாடானது தொடர்ந்து வரக்கூடிய வழிபாடு. அப்படி இந்த திருவிருத்தத்தையும் திரு குறுந்தொகையையும் நாம் அடுத்த வகுப்பிலே நாம் இதை பாடி இந்த திருவொற்றியூர் வழிபாட்டு தொடர்ந்து திருப்பாசூர் வழியாக திரு ஆலங்காடு அப்படி ஆலங்காடு உரைகின்ற செல்வர், அந்த செல்வர் திருப்பாதத்தை வணங்குகின்ற தன்மை, ஆலங்காட்டிலே இருந்து திருக்காலத்தி மலையிலே வந்து அந்த பெருமானை வணங்குகின்ற தன்மையிலே அந்த வழிபாடானது தொடர்ந்து நம்முடைய அப்பர் பெருமானுடைய அந்த வழிபாடானது செல்ல இருக்கிறது என்பதாக சொல்லி, நாளை இந்த அழைப்பிதழை எல்லோரும் வாங்கிக் கொண்டு நாளையும் நாம் மௌனகுரு மடத்திலே நாம் சந்திப்போம் என்பதாக.
இன்றையிலிருந்து கேதார மகாவிரதம் துவங்கி இருக்கின்றது. 21 நாட்களுக்கு கேதார மகாவிரதம் அட்ட மகாவிரதங்கள்ல ஒன்று. தீபாவளி அன்று நிறைவு பெறுகின்றது கேதார மகாவிரதம். கேதார கௌரி விரதம் சொல்லுவாங்க. இன்று துவங்கி இன்றைக்கு அட்டமி திருநாள்ல துவங்கி இருக்கு அப்படிங்கறதையும் அடியார்கள் நினைவு கூறுவது. 21 நாட்கள்
கேதார்